بسم الله الرحمن الرحيم.
அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நமது பாடத்திலே ஜமாத், அதாவது ஜனாசாவை சுமர்ந்து செல்வது. நபி ஸல்லல்லாஹு சென்ற பாடத்திலே ஜனாசாவுடைய ஏனைய சட்டங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இந்த பாடத்திலே ஜனாசா ஒன்றை சுமர்ந்து செல்வது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டல்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதுடைய சுருக்கமாகத்தான் இன்றைய அமர்வு இருக்கப் போகிறது. ஒரு ஜனாசா ஒன்றிலே ஒரு முஸ்லிம் சமூகம் அளிப்பது என்பது இன்றைக்கு உலக அளவிலே ஏனைய சமூகத்திலே ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்படுறத பார்க்கிறோம். ஜனாசா ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு போகவில்லைன்னு சொன்னா குறையாக நினைப்பார்களே என்ற அடிப்படையில் தான், ஒரு சம்பிரதாய நோக்கத்தின் அடிப்படையில், ஒரு வளமை என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜனாசா ஒன்று ஒரு மரண வீடு என்பது அவதானிக்கப்படுவதை உலக அளவில் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனாசா ஒன்றை பின்தொடர்வது, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வது, அந்த ஜனாசாவுடைய தொழுகையில நிறைவேற்றுவது இஸ்லாம் நமக்கு வணக்கமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள், உரிமைகள் இருக்கின்றன. ரத்து சலாம், சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவன் நோயுற்றால் அவனை பார்க்க செல்ல வேண்டும், அவனுடைய ஜனாசாவை பின்தொடர வேண்டும். அவன் விருந்து கழித்தால் அந்த விருந்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும், தும்மினால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 உரிமைகள் கடமைகளில் ஒன்றாக இந்த ஜனாசாவை பின்தொடர்வது என்ற ஒன்று ஹதீஸிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது உரிமையாக சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஜனாசாவை பின்தொடர்வதுடைய உண்மையான லட்சியம் அல்லது நோக்கம் என்ன என்பதை பற்றி சொல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோயாளிகளை தரிசியுங்கள், ஜனாசாவோடு நடந்து செல்லுங்கள், துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை நினைவுபடுத்தும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறுமையை நினைவுபடுத்தும் என்று சொல்லி 2 விஷயத்தை சொல்றார்கள். குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, உங்களுக்கு நான் கபர்களை தரிசனம் செய்வதை விட்டும் தடுத்திருந்தேன், நீங்கள் இப்பொழுது தரிசியுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். ஆனால் கவலையான செய்தி, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்ற அல்லது நமது சுன்னா பேசக்கூடிய, கொள்கை பேசக்கூடிய சகோதரருடைய ஜனாசா வீடுகளுக்கெல்லாம் நீங்க போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஜனாசா மையவாடிகளுக்கெல்லாம் நீங்க போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜனாசா மையவாடியில் செக் ரிட்டர்ன் பத்தி பேசக்கூடிய சகோதரர்களை பார்க்கலாம், ஜனாசா மையவாடியில் வைத்து வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கலாம், ஜனாசா ஒன்றை அடக்கிவிட்டு செல்கின்ற போது ஹஹாண்டு சொல்லி சிரித்து செல்லக்கூடிய சகோதரர்களை எல்லாம் நம்ம கண்ணால கண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்கேயோ நடந்த விஷயங்கள் அல்ல, நல்ல சகோதரர்கள். ஆனா இன்றைக்கு மக்கள் மத்தியில இந்த ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது, ஒரு ஒரு கபருக்கு போய் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நுழைகின்ற போது ஒரு துஆ சொல்லி தந்திருக்கிறாங்களா இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ நஸ்அலுல்லாஹ லத அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, என்ன அந்த துவா சொல்லுது மூமீன்களே, நாங்களும் அந்த அதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், உங்களை நாங்களும், நீங்கள் எங்களை விட முந்தி விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறோம், அதான் உண்மையான ஒரு ஒரு நிலைப்பாடு. அப்ப எனவே சகோதரர்களே, நோய் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டார்னு சொன்னா அங்க போய் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று ஒருவர் பெருமைப்பட்டுக் கொள்வதோ, அல்லது ஒரு ஜனாசா வீட்டுக்கு சென்றால் என்ன மாதிரி மூத்தானார், இப்படி இப்படி செஞ்சு மூத்தானார் ஆக்கிவேன், சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, டெஸ்ட் பண்ணல என்று இந்த மாதிரியான அறிக்கைகளை எல்லாம் சொல்வதை ஒரு பக்கம் வச்சுட்டு, ஒரு நோயாளியை தரிசிக்க சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட பேசி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஒரு நோயாளியை நம்ம பார்க்க போகிறோம், அங்க இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சில சகோதரர்கள் நோயாளிக்கு போய் எந்த அளவுக்கு சொன்னா, நோய் ஒரு ஒரு சகோதரர் சொல்றார், என்ன என்னென்ன நபர்கள் எல்லாம் நோய் விசாரிக்க வந்தார்கள், வந்து பார்த்துட்டு அதுல ஒருத்தர் சொல்றாரு, சரி களிமாவை கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க அடிக்கடி என்று சொல்லி சொல்லிட்டு போனார் என்று சொல்லி, அந்த சகோதரர் சொன்ன முறைப்படி பார்த்தால் ஒருவர் உண்மையிலேயே உயிர் பெறுகின்ற தருவாய் மிக இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு களிமாவை சொல்லிக் கொடுப்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வளமை. ஆனா அந்த சகோதரர் சொல்றாரு, அந்த குறித்த சகோதரர் எனக்கு கலிமாவை சொல்லுங்கன்னு சொன்னது அந்த நோக்கத்துக்காக அல்ல, நான் மௌத்தா போயிருவேன்னு சொல்லி கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க, கலிமாவையாலும் சொல்லிக் கொள்ளுங்க என்ற பாணியில் சொன்னார். அது என்ன மனசுல பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது என்று சொல்லி ஒரு சகோதரர் சொன்ன ஒரு செய்தியை நம்ம அறிஞ்சோம். அப்ப எனவே சகோதரர்களே, நோய் விசாரிக்க செல்வது ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அங்க போன நம்ம என்ன செய்யணும்? அந்த நபருக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோயாளியை தரிசிப்பதற்காக ஓத வேண்டிய துஆக்களை ஓதிவிட்டு ஒரு நல்ல அமர்வோடு நாங்கள் கலைந்து செல்கின்ற போது அவருடைய நோய் குணமாகறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா நோய்கள் குணமாவதுக்கு உடல் ரீதியான காரணங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல மன ரீதியான ஒரு காரணமும் இருப்பதை பார்க்கிறோம். மனதில் நம்ம நல்ல தெம்பூட்டக்கூடிய உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை அறிவுரைகளை சொல்வது பல நோயாளிகளுக்கு ஒரு திடகாத்திரத்தையும் உற்சாகத்தையும் வழங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப எனவே சகோதரர்களே, ஒரு நோயாளியை நம்ம விசாரிக்க செல்வது எப்படி ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையோ அதே போல ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்வது சம்பிரதாயம் அல்ல, இஸ்லாமிய வழக்கில் அவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை? 5 கடமைகள். இந்த ஒரு ஜனாசாவை பின்தொடர்வதால என்ன பலன் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதக்கிருக்குமில் ஆகிற உங்களுக்கு மறுமையை நினைவு ஊட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக இந்த ஜனாசாவை பின்தொடர்வதில் ரெண்டு விதமான வழிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதுல ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, யாராவது ஒருவர் நோயாய் பட்டுட்டார்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி எத்தி வைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை பார்க்க செல்வார்கள். உயிர் பிரிகின்ற தருவாயில் ஒருத்தர் அறிஞ்சிட்டார்னு சொன்னா அந்த செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். பல சமயங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிர் பிரிகின்ற தருவாய்க்கு முன்னர் வந்து அவருடைய அந்த கடைசி தருணங்களிலே கலந்து கொண்டு அவருக்கு தஃபன், அவரை குளிப்பாட்டி தஃபன் செஞ்சு தொழுகை நடத்தக்கூடிய கஃபன் செய்து தொழுகை நடத்தி தஃபன் செய்யக்கூடிய முழு இதிலேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இது நபிகளுடைய பொதுவான ஒரு வழமுறையாக இருந்தது. ஆனா நபி நாங்க பார்க்கிறோம், நபி தோழர்கள் சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு முழுக்க கலந்து கொள்வது அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு சில நடைமுறை சிரமங்களாக இருக்கும் என்பதனால நபி தோழர்கள் சில ஜனாசாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாமலே அடக்கம் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோய் ஒருத்தர் நோயாய்ப்பட்டார்னு சொன்னா அவர் கடைசி கட்டத்தில் போய் என்ன செய்வார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற சம்பந்தமான ஒரு ஹதீது பதிவு செய்யப்படுகிறது. அபு சயீதில் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீதிலே நபித்தோர்கள் சொல்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள்கிட்ட யாராவது மரணிச்சிட்டார்னு சொன்னா அந்த செய்தியை நம்ம எத்தி வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், வந்து தொழுவிப்பார்கள், தொழுது விட்டு சென்று விடுவார்கள். சில நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதை முடிந்து அந்த நபரை அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் நபி அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். இந்த இரண்டு வகையான முறைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிச்சிருக்கிறாங்க, தன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? ஒருத்தர் நோயாய்ப்பட்டார்னு சொன்னா அந்த செய்தி ரசூல்லாவுக்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். அவர் அந்த சக்கராத்துடைய வேதனை சொல்லுவோமே கடைசி தருணம், அந்த தருணம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அதன் பின்னர் அவர் மரணிச்சிட்டார்னு சொன்னா அவருக்கு தொழுகை நடத்துவதிலிருந்து அவரை அடக்கம் செய்யும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாம ஒருத்தருடைய மரண செய்தி கேள்விப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் வந்து குறித்த அந்த சகோதரருக்காக வேண்டி தொழுகை நடாத்தி விட்டு சென்றார்கள் என்று வருகின்ற செய்திகளையும் பார்க்கிறோம். இது இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறைகளில் இருப்பதை பார்க்கிறோம். இதை சாதாரணமாக சொல்வதாக இருந்தா தொழுகை ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுது விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். சில ஜனாசாக்களுக்கு முழுமையாகவே நபி அவர்கள் அதனுடைய அனைத்து கடமைகளும் முடிகின்ற வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு வகையான முறையும் இந்த இத்திம்பா உல் ஜனாயிஸ் என்ற பகுதியிலே சுன்னாவிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஜனாசாவை பின்தொடர்வது என்பது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வகையான முறைகளை செய்திருந்தாலும் முழுக்க ஒரு ஜனாசாவுக்கு நம்ம போய் அதை குளிப்பாட்டி அதை தொழுகை நடத்துவதற்கு கொண்டு சென்று தொழுகை வச்சு முடிஞ்ச பின்னர் அதை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் கலந்து கொள்வதுதான் சிறப்புக்குரியது சிறந்தது என்பதை ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ஒரு ஜனாசாவுடைய ஒரு முஸ்லிம் ஜனாசாவை முஸ்லிமுடைய ஜனாசாவை யார் பின்தொடர்கிறார், ஈமானன் வஹ்திசாபன் நம்பிக்கையோடும் நன்மையை அல்லாவிடம் நன்மையை எதிர்பார்த்தும் கலந்து கொள்கிறாரோ அதனை தொழுகை நடாத்துகின்ற வரைக்கும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத் அளவு நன்மை கிடைக்கும். யாரு அதை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத்தான் இரண்டு கீராத்துகள் நன்மை கிடைக்கும். கீராத்ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா மிகப்பெரிய இரண்டு மலைகளுக்கு ஒப்பானது என்று சொல்லியும் ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. உஹது மலை போன்ற அளவு என்றும் ஹதீஸ்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப ஜனாசா தொழுகை வரைக்கும் கலந்து கொண்டா எவ்வளவு நன்மை, அடக்கம் செய்யும் வரைக்கும் கலந்து கொண்டால் இரண்டு நன்மை. இந்த இரண்டுமே ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே கூடுதலான நன்மை உள்ள விஷயங்களை தான் நபி தோழர்கள் மும்முரமாக பின்பற்றுவார்கள் என்ற அடிப்படையில் நாங்களும் சுண்ணாமிலே அனுமதி இருந்தாலும் கூடுதலாக நன்மை கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்களிலே முழுமையான அடிப்படையிலே கலந்து கொள்வதுதான் முறையானது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இத்திபா உல் ஜனாயிஸ் ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஆண்களுக்கு மாத்திரம்தான், பெண்களுக்கு ஜனாசாவை பின்தொடர்வதற்கான அனுமதி கிடையாது. அதை உம்மு அத்தையார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தோம். அப்ப எனவே ஜனாசா ஒன்றை பின்தொடர்ந்து செல்வது அடக்க தொழுவிச்சு அடக்கம் செய்கின்ற வரைக்கும் பின்தொடர்ந்து செல்வது என்பது ஆண்களுக்கு மாத்திரம்தான், பெண்களுக்கு கிடையாது. இந்த இத்திபா என்பது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்பது பெண்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஜனாசாவை பின்தொடர்கின்ற போது தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, ஷரியாவுக்கு முரணான விஷயங்கள் எப்படி சத்தங்களை உயர்த்துவது, திக்ரு செஞ்சு உயர்த்தினாலும் சரி, கவலை ஏற்படுத்துகின்ற விதத்திலே சத்தமிட்டு வேற சில ஓசைகளை ஏற்படுத்தினாலும் சரி, அதே போல நெருப்பு கொண்டு நெருப்பு புகை மண்டலங்களை எல்லாம் கொண்டுட்டு ஜனாசா ஒன்றை பின்தொடர்வது என்பது ஹதீஸ்களிலே நேரடியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவுக்கு சத்தத்தை கொண்டோ நெருப்பை கொண்டோ அது பின்தொடரப்பட மாட்டாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆனா இதுல எங்கட சமூகத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த சத்தம் போட்டுறது என்பது ஏனைய வித்தியாசமான அதாவது மார்க்க வரம்புகளுக்கு அப்பால் பட்ட இஸ்லாம் சொன்ன விக்ருகள் துவாக்களுக்கு அப்பால் பட்ட சவுண்டுகள் வாசகங்கள் சொல்லப்படாவிட்டாலும், நெருப்பு பிடிக்கிறது போன்ற வாசகங்கள் பெரும்பாலும் சொல்லப்படாவிட்டாலும், முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த மாதிரியான விக்ருகளை கொன்று ஜனாசாவை பின்தொடரக்கூடிய வளமை சுன்னா அடிப்படையில் இல்லாத பல பகுதிகளிலே காணப்படுவதை பார்க்கிறோம். இலங்கை இந்தியா போன்ற ஏனைய நாடுகள் எல்லாம் இந்த ஜனாசாவை பின்தொடர்கின்ற போது இதுல நீங்க பார்க்கலாம் மாற்று மத கலாச்சாரங்கள் நிறைய ஜனாசாவிலே முஸ்லிம்களுடைய ஜனாசாவிலே உள்வாங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பூ தூவது, அதை போல பன்னீர் தெளிப்பது, இந்த மாதிரியான மாலைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு போறது, இப்படி நிறைய வளமைகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையை நமக்கு சொல்லித்தாராங்கன்னு சொன்னா அந்த முறையோடு நம்ம நின்று கொள்வதுதான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நமக்கு நல்லது. அது அல்லாத ஏனைய விஷயங்களை நம்ம எடுப்போம்னு சொன்னா பார்க்கணும் இது எங்கிருந்து வந்திருக்குது, இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்ப்போம்னு சொன்னா நிச்சயமாக இதெல்லாம் மாற்று மதத்துடைய மாற்று கலாச்சாரங்களுடைய தழுவல்களாக தாக்கங்களாகத்தான் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு செய்திய ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்யறாங்க, சத்தமிட்டு ஜனாசாவுக்கு முன்னுக்கால திக்ரு செய்வது பிதா. ஏன் பிதான்னு சொன்னா கைஸ் இப்னு உபாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி தோழர்கள் கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹூன ரஃஅ ஸௌத்தி இன்தல் ஜனாயிஸ். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது பைஹக்கியில் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி, நபி தோழர்கள் வந்து ஜனாசாவின் போது சத்தங்களை உயர்த்துவதை வெறுத்தார்கள். நபி தோழர்கள் அப்படி அதை சரி காண்பது கிடையாது, வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஷேக் அல்பானி சொல்லிவிட்டு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அதுக்கார் என்ற புத்தகத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாயிண்ட் பண்றார். என்னன்னு சொன்னா இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்றாரு, அறிந்து கொள்ளுங்கள் சரியானது தெரிவு செய்யப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, உமா கான அலைஹி ஸலஃபு ரலியல்லாஹு அன்ஹும் அஸ்ஸுகூது ஃபி ஹாலிஸ் ஸைரி மஅல் ஜனாஸா. ஜனாசாவோடு செல்கின்ற போது அமைதியாக செல்வதுதான் சலபுகள்கிட்ட நம்ம பெறுறது. சஹாபாக்கள், தாபியங்கள், தபது தாபியங்கள், சலபுகள்கிட்ட, சஹாபாக்கள்கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய வழிமுறை என்னன்னு சொன்னா, ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது அமைதியாக செல்வதுதான் என்று கருத்தை சொல்லி போட்டு இதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்றார்கள். ஏன் இந்த நவவி ரஹிமஹுல்லா அவர்களை இந்த இடத்துல சுட்டி காட்டணும் என்று சொன்னால், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, நமது நாடுகளில் பெரும்பாலும் அல்பானி என்னத்துக்கு சுட்டி, இந்த நவவியுடைய கருத்தை இந்த காரணத்துக்கு தான் சுட்டி காட்டினேன் சொல்லி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சொல்லல. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சரி முடியும் என்றால் நீங்கள் பதில் சொல்லலாம். இமாம் நவவி எந்த மதஹபை சேர்ந்தவர்? ஷாஃபி மதஹபை சேர்ந்தவர் தானே. அப்ப எனவே இந்த இடத்துல இந்த கருத்தை நான் பதிவு செய்யறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நமது நாடுகளில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் கூடுதலாக இந்த ஷாஃபி மதஹபுடைய தாக்கங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஷாஃபி மதஹப பின்பற்றன்னு சொல்லி ஷாஃபி மதஹப சொல்லாத பல விஷயங்கள்ல இமாம் ஷாஃபிக்கே நேரடியாக முரண்படக்கூடிய பல விஷயங்கள் இமாம் ஷாஃபியுடைய பெயரால் ஷாஃபி மதஹப் என்று சொல்லி பின்பற்றப்படுறதை பார்க்கிறோம். அப்ப எனவே நமது நாட்டிலே இந்த மாதிரி மதஹபு பேசக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லணும், இமாம் நவவி ஷாஃபி மதஹபில் எந்த அந்தஸ்திலே உள்ளவர், அவர் என்ன செய்தியை சொல்றாரு. இமாம் நவவி சொல்ற செய்திகள் எல்லாம் மார்க்கம் என்று சொல்வது கிடையாது, அவர் அவருடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இமாம் நவவி சொன்ன அவருடைய இஜ்திஹாதிலும் என்ன விளங்குதுன்னு சொன்னா, சலபுகளுடைய காலத்தில் சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யவில்லை, ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது சத்தமிட்டு இந்த திக்ருகள் எல்லாம் சொல்லிட்டெல்லாம் போகல, அமைதியாக செல்வதுதான் நாங்க சலபுகள்ற லைஃப் இதுல வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். அப்படி செல்றதுதான், அமைதியாக செல்வதுதான் பொருத்தம் என்பதைத்தான் இமாம் நவவிவர்கள் சரிகாண்டார்கள் என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஜனாசாவை பின்தொடர்வதில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நிறைய மாற்று மதத்துடைய தாக்கங்கள் காணப்படுவதை பார்க்கிறோம். அதாவது நமது நாடுகள் இல்லாவிட்டாலும் ஏனைய நாடுகளில், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை சொல்றதுக்கான ஒரு காரணம், அல்பானி எங்க பிறந்தவர்? ஷேக் அல்பானி எங்க பிறந்தவர்? அல்பேனியா. அல்பேனியா எந்த பகுதியில் உள்ள நாடு, யாருக்கு தெரியும் அல்பேனியா எந்த பகுதியில் உள்ளது? அல்பேனியா என்பது யூகஸ்லாவியா, கேள்விப்பட்டிருப்பீங்க, கிழக்கு ஐரோப்பா பிராந்தியம், ஐரோப்பாவுடைய மேற்கு பகுதி வந்து முதலாளித்துவ பொருளாதாரம், கிழக்கு பகுதி என்பது ரஷ்யாவுடைய இந்த அதாவது இந்த மார்க்சிச சியோ அந்த அதாவது மார்க்சிச பொருளாதார சிந்தனையில் உள்ள ஒரு பகுதி, அந்த மாதிரியான ஒரு பகுதியான அல்பேனியா என்ற பகுதியில் தான் ஷேக் முகமது நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தாங்க. ஆனால் பிறந்து வளர்ந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பின்னர் தன்னை தந்தையோடு அங்க மார்க்கத்துக்கான ஒரு நல்ல சூழல் இல்லாத காரணத்தினால், யூகோஸ்லேவியாவிலே நிலவிய அந்த பயங்கரமான ஒரு சூழலின் காரணமாக அவர் இடம்பெயர்ந்து தந்தையோடு சிரியாவுக்கு வந்துடுறார். அதான் அவருடைய வாழ்க்கை. இந்த ஷேக் அல்பானி இந்த செய்திகளை சொல்றதுக்கான ஒரு காரணம், அவரும் அதாவது நாங்க அல்பேனியா என்று சொன்னா நம்ம எப்படி அதை எங்களுக்கு விளங்குற முறையில் சொல்வதாக இருந்தால், ஒரு வெள்ளைக்கார ஒரு பரம்பரையை சேர்ந்ததுதான் ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள். அப்ப எனவே அந்த நாடுகள்ல அல்பேனியா, யூகோஸ்லாவியாவை, பொஸ்னியா அந்த பகுதியெல்லாம் அந்த பிராந்தியத்தில் உள்ளதுதான். கோசோவா நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள், கூடுதலான முஸ்லிம்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அதாவது பிற்காலத்தில் பயங்கரமான மனித படுகொலைகள்லாம் நடந்த ஒரு பகுதி யாக இருந்தாலும், அந்த மக்கள் இன்னொரு மக்களோடு வாழ்கின்ற காரணத்தினால ஏனைய கலாச்சாரத்துடைய தாக்கங்கள் இன்றைக்கு காணப்படுவதை பார்க்கிறோம், ஏதொரு வகையில உள்நுழைந்திருந்ததை பார்க்கிறோம். ஆனால் அல்பானி இந்த காரணத்தை சொல்லல, ஷேக் அல்பானி இந்த செய்தியெல்லாம் சொல்லி போட்டு அவர் தொடர்ந்து சொல்லி வராரு, இந்த மாற்று மத கலாச்சாரங்கள் நிறைய இந்த இதுல காணப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகள்லயும் நம்ம பார்க்கிறோம், மியூசிக்களை வச்சுக்கொண்டெல்லாம் ஜனாசாவை பின்தொடரக்கூடிய முறைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கட நாடுகள்லையும் பார்க்கலாம், இந்த ஜனாசா ஒன்றை சுமந்து சேர்ந்து பள்ளிவாசல்கிட்ட வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜனாசாவை பத்தி புகழ் பேசக்கூடிய முறைகளை எல்லாம் நம்ம பார்க்கணும். இவர் யார் தெரியுமா, இவர் இந்த ஊருக்கு என்ன செய்தார் தெரியுமா, இவருடைய குடும்பத்தை பத்தி தெரியுமா, எனவே எல்லோரும் துவா செய்யுங்கள் சொல்லி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபியுடைய சுன்னாவில் பார்ப்போம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜனாசாவை கேட்பதெல்லாம் என்ன கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறது முன்னுக்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறா, கடன் இருக்குன்னு சொன்னா யாராலும் இதை ஏத்துக்கொள்றீங்களா என்ற அந்த கடன் பத்திய அறிவிப்பை தான் நபி அவர்கள் செய்வார்கள். ஏன் நீ அந்த அவரை பத்தி இவர் யார் தெரியுமா, இவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதாக எங்கேயுமே ஹதீஸ்ல நம்ம காண்றதுக்கு இல்ல. எங்களை விட மிகச்சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிகவும் நேசமான பல நபி தோழர்கள் கவலை அந்த மரணிச்சார்கள். நபி அவர்கள் மிக மனவருத்தப்பட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தொழுவிப்பதற்கு முன்னர் இன்றைக்கு நமது நாடுகளிலே ஊர்களிலே செய்வதை போன்ற விசேட பிரார்த்தனை பற்றிய அறிவிப்புகள்லாம் எங்கேயுமே செய்ததாக சுன்னாவிலே நாங்கள் காண கிடைக்கவில்லை. எனவே இந்த மாதிரியான மாற்று மதத்துடைய தாக்கங்கள் இன்றைக்கு நிறைய இந்த ஜனாசாவை பின்தொடர்கின்ற விஷயங்களிலே காணப்படுகின்றது என்பதை சில உதாரணங்களோடு ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, ஜனாசாவை நம்ம தூக்கிச் செல்கின்ற போது விரைவாக எட்டுக்களை மிக கிட்ட அவசரமாக வைக்காமல் ஓரளவு விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவை அவசரமாக கொண்டு செல்லுங்கள், அது சாலிஹான ஒரு ஜனாசாவாக இருக்கும் சொன்னா அதுக்கு நீங்க வழங்கக்கூடிய நீங்க இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அது இருக்கும். அது அல்லாத ஒரு ஜனாசாவாக இருக்கும் சொன்னா நீங்க ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது வேகமாக செல்லுங்க, நல்ல ஜனாசாவா இருக்கும் சொன்னா நீங்க அவசரமாக அதை கொண்டு செல்வது அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஒரு நன்மையான ஒரு காரியமாக இருக்கும். அதே நேரம் ஒரு தீமையான ஒரு அந்த பாவியான ஒரு ஜனாசாவாக அது இருக்கும் சொன்னால் உங்களுடைய கழுத்தில இருந்து நீங்க இறக்கி வைக்கிறதுக்கு மிக தகுதியான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது மோசமான ஒரு ஜனாசாவாக இருக்கும். கழுத்திலிருந்து நீங்க அதை இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு என்று சொல்லி என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஷர்ரு தலஊனஹு அன் ரிகாபிக்கும். அப்படி எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு கெட்ட ஜனாசாவாக இருக்கின்ற பாவியான ஜனாசாவாக இருக்கும்னு சொன்னா உங்களோட கழுத்திலிருந்து நீங்க இறக்கி வைக்கக்கூடிய ஒரு தீமை, பெரிய ஒரு தீமையை நீங்க இறக்கி வச்சிட்டீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில, ஒரு ஜனாசா கழுத்திலே வைக்கப்பட்டிருந்து சொன்னா மக்கள்லாம் அதை தூக்கி சொல்றாங்கன்னு சொன்ன அது சாலிகான ஒரு ஜனாசாவா இருக்கும் சொன்னா கத்தி மூனி கத்தி மூனி அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும். அதே நேரம் அது ஒரு கைரு சாலிஹா ஒரு பாவியான ஒரு ஜனாசாவா இருக்கும் சொன்னால் யா வைலஹா ஐநயது ஹபூ நபிஹா, அந்த ஜனாசா சொல்லுமாம் எனது கேடு, நீங்கள் எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள் என்று சொல்லி அது சொல்லுமாம். அதனுடைய அந்த சொல்லக்கூடிய அந்த ஓசையை மனிதனை தவிர மற்ற எல்லாமே கேட்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வலவ் சமிஅஹு ஸாயிக, மனிதன் அதை கேட்பான் என்று சொன்னால் புத்தி பேதலித்து போய்விடுவான், மயக்கம் விட்டு விடுவான். மனிதன் அதை கேட்டான்னு சொன்னா புத்தி பேதலித்து மயக்கமடைந்து விடுவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எனவே ஜனாசாவை நாங்கள் சுமந்து செல்கின்ற போது ஓரளவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விரைவாக சுமந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அதே போல ஜனாசாவை நம்ம சுமந்து செல்கின்ற போது அதுக்கு முன்னால நடப்பது பின்னால நடப்பது எல்லாமே ஹதீதுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னாலும் நடக்கலாம், பின்னாலும் நடந்து செல்லலாம், வலப்பக்கம் இடப்பக்கம் நாலு திசையிலும் நடந்து செல்லலாம் என்பதுல. ஆனால் இது வாகனத்தில் பயணிப்பவராக இருந்தா அவர் ஜனாசாவுக்கு பின்னால்தான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அர்ராகிபு யசீரு கல்ஃபல் ஜனாசா, ஒரு வாகனத்திலே பயணிக்கக்கூடிய ஒருத்தர் ஜனாசாவுக்கு பின்னால்தான் அவர் போவாரு. அதே நேரம் நடந்து சொல்லக்கூடியவர் அவர் பின்னாலும் முன்னாலும் வலதாலும் இடதாலும் அதுக்கு மிகவும் நெருக்கமாக நடந்து செல்வார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே யாரு பின்னால போகணும், வாகனத்தில் செல்பவர்கள். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கின்ற போது வாகனத்தில் செல்லலாம், முன்னால செல்லக்கூடாது, பின்னால ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நடந்து செல்பவர்கள் ஜனாசாவுக்கு நெருக்கமாக வலது நாலு திசையிலும் செல்லலாம். வாகனத்தில் பயணிப்பவர்களாக இருந்தா ஜனாசாவுக்கு பின்னாடி தான் செல்ல வேண்டும் என்பதுதான் ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல ஜனாசாவுக்கு பின்னால நாங்க ஒரு ஜனாசாவை சுமந்து செல்கின்றோம், போய் அதனுடைய கடமைகளை எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா முடிச்சு விட்டு நாங்க வருகின்ற போது எப்படி வர்றது, வாகனத்தில் வரையலுமான்னு சொன்னா வாகனத்துல வரலாம். ஜனாசாவை நம்ம மையத்து ஒன்றை சுமந்து செல்கிறோம், அதனை அடக்கம் செய்யறதுக்கான காரியங்களெல்லாம் நம்ம முடிச்சிட்டு நம்ம திரும்பி வருகின்ற போது வாகனத்தில் வருவதாக இருந்தால் வரலாம். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சுன்னாவிலே நமக்கு அனுமதி தனது செயற்பாட்டின் மூலமாக அனுமதித்திருக்கிறார்கள். அதாவது இப்னு தஹ்தஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவருடைய ஜனாசாவை அடக்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையிலே தனது இந்த தஃபன் பணியை முடித்துவிட்டு சென்றார்கள் என்ற செய்தி சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த ஜனாசா ஒன்ற அதை ஒரு வாகனத்தில் கொண்டு செல்வது, ஜனாசாவுக்கென்று உரிய ஒரு வாகனத்தில் எடுத்து செல்வது, அதே போல வண்டிகள் போன்ற தள்ளி செல்லக்கூடிய அந்த மாதிரியான சாதனங்களிலே கொண்டு செல்வது சம்பந்தமான செய்திகளை பற்றி ஷேக் அல்பானி அவர்கள் இந்த நூலிலே சற்று விரிவாக பேசுகிறார்கள். இதை அவர் சொல்கின்ற போது அவங்க சொல்லக்கூடிய சில நியாயமான காரணங்களை வச்சு பார்ப்போம்னு சொன்னால், உண்மையிலே அத்தியாவசியமான பல தூரங்களுக்கு நம்ம மிக நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் வாகனத்திலே கொண்டு செல்வது சம்பந்தமாக ஷரியாவிலே தடைகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஜனாசாவிலே உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்று மத கலாச்சாரங்களை இன்றைக்கு முஸ்லிம் ஜனாசாக்களை நம்ம பார்க்கலாம். ஷேக் அல்பானி சொல்றாரு சில உதாரணங்கள் என்னன்னு சொன்னா, இந்த வாகனத்தை என்ன இன்றைக்கு சில நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்குன்னு சொல்லி விசேட வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வாகனங்களில் தான் ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற அளவுக்கு எப்படி போய்விட்டதுன்னு சொன்னால், மையத்தை சொன்னா குறிப்பிட்ட அந்த கம்பெனிக்கோ அல்லது அந்த நிலையத்துக்கோ சொன்னால் அவங்க என்ன செய்திருவார்கள், வந்து இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு போயிருவாங்க, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு முறை உருவாகி இருக்கிறது. இது ஷரியாவுக்கு பல வகையில் முரண். என்ன முரண்டு சொன்னா, ஜனாசா ஒன்று வந்துட்டு சொன்னா அடக்கம் செய்யறது, அடக்கம் செஞ்சுட்டா நம்மட கடமை முடிஞ்சு என்பது அல்ல, அதை குளிப்பாட்டுவது சம்பந்தமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதை கவனிடுறது சம்பந்தமான முறைகளை யாரு கவனிடணும், யார் குளிப்பாட்ட வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதுக்குரிய சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஜனாசாவை சுமர்ந்து செல்வது, ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்திலும் அந்த மாதிரி வாகனத்தில் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் வசதிகள்லாம் இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் சுமந்துதான் சென்றிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதை கழுத்தில் இப்ப இந்த நேரே நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்த்த ஹதீஸ்லயே பார்க்கலாம், நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட கழுத்திலிருந்து வைக்கக்கூடிய ஆக கெட்ட ஒரு விஷயமாக அந்த கைரு சாலிகான பாவியான ஜனாசாவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஜனாசாவை பின்தொடருதல் என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொல்லியிருப்பதெல்லாம், அதை நம்ம பின்தொடர்வது என்பது மார்க்கம் அனுமதித்த செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு உரிமையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை வச்சுட்டு நம்ம வாகனத்துல கொண்டு செல்வதை வச்சுட்டோம்னு சொன்னால், இந்த பின்தொடர்வது என்ற சுண்ணா, தஃபன் செய்யறது எல்லாமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். யாரே ஒத்த அவரை குளிப்பாட்டி அவங்களே கவன் பண்ணி அவங்களே அடக்கம் செஞ்சிருவாங்க என்ற மாதிரியான ஒரு நிலைமை வேணும் என்று சொன்னால், உலக வாழ்க்கை தான் என்று சொல்லி வாழக்கூடிய உயிரோடு இருக்கின்ற போதும், சொத்து இருக்கின்ற போதும், அல்லது ஏதோ இவன் மூலமாக பிரயோசனம் இருக்கின்ற போதும், சொந்தம் கொண்டாடி உறவு கொண்டாடி அவனால எந்த பிரயோசனமும் இல்லை, இவன் உசுர் பேத்துட்டு சொன்னா யாராலும் பார்த்துக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய மேற்குலகத்துக்கு வேண்டாம் நல்லதாக இருக்கலாம். ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மாதிரியான நிலைமைகளை நாங்க அனுமதிக்க முடியாது, அது ஷரியாவுக்கு பல வகையிலும் முரண்படுகிறது என்ற கருத்தை ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற அந்த நூலிலே விரிவாக விளக்கியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, முடியும் என்று சொன்னார், ஒரு ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா இன்றைக்கு எங்கட இந்த நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த வாழ்க்கையால இந்த மேலத்தைய இறக்குமதிகளால வந்த சிக்கல்கள் தான் இது என்று சொன்னா, அவங்க இலேசியலேசன்னு சொல்லி அவங்கட வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான சம்பிரதாயங்களை வளமைகளை இன்றைக்கு இறக்குமதி செய்யறாங்க. நாங்கள் என்ன செய்யறோம் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் பெரிய சிரமமான விஷயமாப்பா, இதெல்லாம் ஜனாசா உண்டு வந்தா என்ற மாதிரி சொல்பவர்களும் நம்ம நிச்சயமாக இருப்பார்கள், உருவாயிருவார்கள். நம்ம பார்க்கிறோம் அதுக்கான அடையாளங்கள்லாம் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்கள், முடியும் என்று சொன்னால், ஒரு சகோதரன் நமக்கு எங்களால நியாயமான காரணங்கள் இல்லாத இருந்தாலே தவிர, ஒரு ஜனாசாவுக்கு போறது, ஒரு நோயாளியை விசாரிப்பது, அந்த ஜனாசாவை சுமந்து செல்வதெல்லாம் மார்க்க நமக்கு சொன்ன பல நன்மைகளை சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எனவே எந்த ஒரு நாட்டுடைய கலாச்சார தாக்கத்தினாலும் இஸ்லாம் நமக்கு சொல்லிருக்கக்கூடிய இந்த சுன்னாக்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, தாக்கப்படக்கூடாது, பிற்படுத்தப்படக்கூடாது, மறக்கடிக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். அப்ப இது ஒரு செய்தி. அடுத்ததாக நாங்க என்ன பார்க்கலாம் சொன்னா, ஜனாசா ஒன்றுக்கு எழுந்து நிற்பது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எழுந்து நின்றார்கள். பின்னர் இந்த சட்டம் மாற்றப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வதில்லை, ஜனாசா ஒன்றை கண்டா எழுந்து நிற்க வேண்டும் என்ற அந்த சட்டம் பின்னால மாற்றப்பட்டு விட்டது என்ற செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம். கடைசியா இறுதியாக ஜனாசா ஒன்றை குளிப்பாட்டுவது, ஒரு ஜனாசாவை நம்ம கவனித்து குளிப்பாட்டுறது சம்பந்தமாக, அது யாரு ஜனாசாவை சுமந்து செல்பவர் குளிப்பது சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஸ்ஸல மையத்தன் ஃபல்யக்தஸில் வமன் ஹமலஹு ஃபல்யதவல்லா. யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளிக்கட்டும், யார் சுமந்து செல்கிறாரோ அவர் உதுச்சியட்டும். இது முஸ்தஹப், அதாவது விரும்ப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை என்று சொல்லவில்லை, ஆகுமான ஒரு விஷயம். எங்களால ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்குறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த செய்திகளை நம்ம எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம். ஆகவே சகோதரர்களே, இந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் சொல்வது வெறுமனே எனக்கு ஜனாசாவை சுமந்து செல்வது சம்பந்தமான சுன்னா அடிப்படையிலான சட்டங்கள் எனக்கு தெரியும் என்று நாங்கள் சொல்வதற்கல்ல. மார்க்கத்தை நம்ம படிக்கிறது என்னத்துக்கு சொன்ன, எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாம நாங்க இஸ்லாத்துடைய ஜனாசாவுடைய சட்டங்கள் என்ன தெரியுமா, நான் கேட்ட எல்லாத்தையும் ஏடுசெட் சொல்லுவேன் சொல்லி ஒருத்தர் சொல்வதன் மூலமாக அது வேண்டாம், சொல்வதற்கும் அடுத்தவங்க கேட்பதற்கும் நல்லா இருக்குமே தவிர அதனுடைய உண்மையான வடிவம் என்னன்னு சொன்னா எங்க வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றது. அப்ப எனவே சகோதரர்களே, நாங்க இங்க இப்போ ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் நமது நாட்டில் இருந்தாலும் இங்கே பல சகோதரர்களும் எல்லோரும் குடும்பத்தோட நம்ம இங்க இல்ல, ஆனா இங்க இந்த நாட்டில் நம்ம வந்து எல்லோருமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொள்கை என்ற பல அடிப்படையில நம்ம கிட்ட ஒரு உறவு வருது. இந்த உறவை நம்ம இன்னும் வலுப்படுத்துகின்ற அமைப்புல ஒரு சகோதரர் வளமையாக நம்ம காணக்கூடிய சகோதரர், அவரை நம்ம காணல, அவருக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, நோயாய்ப்பட்டிருக்கலாம், சில சிக்கல்கள் இருக்கலாம், அவங்களோட நம்ம கலந்தாலோசனை பண்ணி என்ன விஷயம் என்று சொல்லி விசாரிச்சு, நோயாய்ப்பட்டிருந்தா அவங்கள போய் நல்ல முறையில விசாரிச்சு, அந்த நோயாளியை விசாரிப்பதற்கு இஸ்லாம் என்ன லட்சணங்களை சொல்லுதோ அந்த முறை பிரகாரம் விசாரிச்சு வரக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்வதோட, இது போன்ற நல்ல அமர்வுகளின் மூலமாக இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை நாங்கள் கற்று அதை வெறுமனே நாங்கள் படித்தோம், எழுதினோம், பரீட்சையில் எழுதினோம், தர்பியா எக்ஸாம்ல பாஸ் ஆகினோம் என்பதையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிப்போம். நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற எங்களுடைய அமர்வுகளை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமர்வுகளாக ஆக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் நடைமுறையில் வர வேண்டும், அதுக்கு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் தௌபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இந்த அமர்வை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம்.